जातस्य हि ध्रुवं मृत्युर्ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्यार्थे न त्वं शोचितुमर्हसि. மொழிபெயர்ப்பு. பிறந்தவன் எவனுக்கும் மரணமும் மரணப்பட்டவனுக்கு பிறப்பும் நிச்சயமே. தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் இதற்காக கவலைப்படாதே. பொருளுரை. வாழ்வில் ஒருவன் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப அவன் பிறவி எடுக்க வேண்டும். மேலும் ஒரு முறை செயல்களை முடித்த பின் இறந்து மறுபடியும் பிறக்க வேண்டும். இவ்வாறு விடுதலையின்றி பிறப்பு இறப்பு எனும் சக்கரம் சுழல்கின்றது. இருப்பினும் இந்த பிறப்பு சக்கரம் தேவையற்ற கொலை, பலி, போர் இவற்றிற்கு ஆதரவளிக்கின்றது என்பதும் அல்ல. அதே சமயம் சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பதற்காக கடுமையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க இயலாதவை ஆகும். பரத்தின் விருப்பமானதால் குருக்ஷேத்திர போர் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்தது. மேலும் நேர்மைக்காக போராடுவது சத்திரியனின் கடமை என்றோம். தனக்கு பொருந்திய கடமையை ஆற்றுவதில் உறவினரின் இழப்பிற்காக அவன் கவலைப்படவோ ஐயப்படவோ வேண்டுமா? சட்டத்தை மீற அவனுக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவன் அடைவான் அல்லவா? தக்க கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டுமல்ல, தவறான முடிவை எடுத்ததற்காக அவன் இழிந்தவனுமாகி விடுவான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, யாரும் பெருசா ஆச்சரியமான ஒரு விஷயமா நினைக்காத ஒரு எளிமையான ஒரு கருத்து சொல்றார். ஜாதஸ்யஹி த்ருவம் மிருத்யு. ஜாதஸ்யஹி த்ருவம் மிருத்யு அப்படின்னா பிறந்தவன் எல்லாருக்கும் மரணம் நிச்சயங்கிறார். இது என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜாதஸ்யஹி த்ருவம் மிருத்யு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட மரணம் எனக்கும் வரும், மரணம் உனக்கு வருமான்னு கேட்டா ஆமா வரும் அப்படிங்கறது தெரியும். பிறந்தவன் எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். இது ஒரு பெரிய தத்துவபூர்வமான கருத்து கிடையாது. மேலோட்டமா பார்த்தோம்னா, ஆனா ஆழமா போய் பார்த்தோம்னா இது எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க? மிக மிக குறைவான பார்க்கணும். அதுக்கடுத்து கிருஷ்ணன் சொல்ற த்ருவம் ஜென்ம மிருத்தஸ்ய ச. த்ருவம் ஜென்ம, மறுபடி பிறப்பு அப்படிங்கிறதும் நிச்சயமானது. மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் சொல்ற, அதை பெரும்பாலும் நிறைய பேர் இல்லை, 100% எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு ஒருத்த நினைச்சானா அவன் வந்து மனுஷனா கருதுவான். ஒரு மிருகம் வேணா யோசனை இல்லாம இருக்கலாம், எனக்கு மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் மனிதனா பிறந்தானோ கண்டிப்பா அவனுக்கு தெரியும் மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். அதுக்கு அடுத்த கருத்தா கிருஷ்ணர் சொல்றார் த்ருவம் ஜென்ம மிருத்தஸ்ய ச. மரணம் அடைஞ்சவங்க எல்லாருக்கும் மறுபடி பிறப்பு அப்படிங்கறது நிச்சயங்கிறார். இதை யோசிச்சு பார்க்கும்போது பல பேர் தயங்குவாங்க, உண்மையா இருக்கலாமா இல்ல எப்படி இது அப்படின்னு. யார் ஒருத்தர் பகவத்கீதையை படிக்கிறாங்களோ, வேத சாஸ்திரத்தின் பிரகாரம் அதனுள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஷயம் 100% உண்மை. உண்மை தவிர இது வேற எதுவும் கிடையாது. கோர்ட்ல போய் சத்தியம் பண்ணா நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்னு. ஆனா அந்த மாதிரி கிடையாது, சொல்லிட்டு அந்த சத்தியம் பண்ணிட்டு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா பொய்யா இருக்கும். ஆனா இங்கே அப்படி சொல்ல, கிருஷ்ணா சொல்ற த்ருவம் ஜென்ம மிருத்தஸ்ய கண்டிப்பா உண்மை. உண்மையிலேயே யார் ஒருத்தன் மரணம் அடைகிறானோ அவனுக்கு மறுபிறவியும் நிச்சயம். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க குறைவான நபர்களாக தான் இருப்பாங்க. அப்படி த்ருவம் ஜென்ம மிருத்தஸ்ய மறுபடி பிறப்பு, அப்படி மறுபடி நமக்கு இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பிறப்பு உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கவங்க கூட எத்தனை பேரு அடுத்த வார்த்தையை பின்பற்றாங்க, தஸ்மாத் அபரிஹாரியத்தை நாத்தம் சோசித்துமார்கசி. அதுக்காக நீ கவலைப்படவே கூடாத விஷயத்துக்காக கவலைப்படாதேங்கிற, தவிர்க்க முடியாத உன் கடமையை வந்து நீ இதுக்காக தவிர்த்துடாத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்ற. இங்க ஸ்ரீல பிரபுபாத்தனுடைய பொருளுரையில விளக்குற மாதிரி அர்ஜுனனுடைய கடமை பரம், பரம் சத்யா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆசைகளை அவருடைய விருப்பத்தை நிவர்த்தி பண்றதுதான் அர்ஜுனனுடைய தலையாய கடமை. மேலோட்டமா அர்ஜுனனுக்கு எத்தனையோ இங்க ரோபாதன் அவருடைய பொருளுரையில் இருக்கிற அர்ஜுனன் ஒரு சத்திரியன் அப்படிங்கிற காரணத்தினால அர்ஜுனன் சண்டையிட்டு தான் ஆகணும். இது உண்மையில மேலோட்டமான கடமை. உண்மையான கடமை என்ன அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சேவகன். அதனால கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்துறதுக்காக அர்ஜுனன் கிருஷ்ணருக்காக போரிட்டாகணும். அதை தவிர்க்க முடியாது. அப்படின்னா என்ன, நம்ம எல்லாரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எதை திருப்திப்படுத்துமோ அத்தகைய செயல்களை செய்யணும். யார் ஒருத்தர் துருவம் ஜென்ம மிருத்தஸ்யச்ச, மறுபடி மரணம் அடைஞ்சவங்க எல்லாருக்கும் மறுபடி ஜென்மம் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் அடுத்த நிலைக்கு வர்றது கிடையாது. தங்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன, உண்மையான கடமை என்ன அப்படிங்கறத செயலாடுறதுக்கு முன் வர்றது கிடையாது. சோ இந்த மூன்று நிலைகள்ல நம்ம இன்னைக்கு இந்த பதத்தை கொஞ்சம் அலசி ஆராயலாம். ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யு, பிறந்தவங்க எல்லாருக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைகிறவங்க எல்லாருக்கும் மறு பிறவியும் நிச்சயம். அதற்கு பிறகு யார் ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சவங்க எல்லாருக்கும் மறுபிறவி நிச்சயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க கண்டிப்பா பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போற மூன்று விஷயங்கள். முதல்ல சொன்ன விஷயம் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யு. ஹரே கிருஷ்ணா. குழந்தைகள் இது விளையாடுறதுக்கான இடம் இல்ல, கொஞ்சம் அமைதியா உட்காரணும், கட்டுப்படுத்தணும். ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யு, பிறந்தவங்க எல்லாருக்கும் மரணம் நிச்சயம், ரொம்ப எளிமையான ஒரு கருத்து மாதிரி தெரியலாம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த கருத்தை உண்மையிலே புரிஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறை. இன்னைக்கு உலகத்துல ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யுர் அப்படிங்கிற கருத்து மேலோட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த கருத்தை எவன் ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவன் அந்த மரணம்னா என்னங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். மரணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். நான் பிறந்திருக்கேன், எனக்கு மரணம் நிச்சயம், நிச்சயமா ஒரு செயல் வரப்போகுது, நிச்சயமா நாளைக்கு நடக்க போகுது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நாளைக்கு வரக்கூடிய 8ஆம் தேதி பந்த்னு அறிவிச்சுதான் இருக்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, கேன்சல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய 8ஆம் தேதி நிச்சயமா பந்த்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ன நிச்சயம், அன்னைக்கு பந்த் நடக்க போகுது நிச்சயம். அதுக்காக அந்த நிச்சயமான செயல் நடக்க போகுதுங்கிறத நம்ம முன்கூட்டியே யோசிச்சு அதுக்காக கொஞ்சம் வேலை செய்வோம். பேங்க்கு போகணும்னா ஒரு பிரச்சனை, எனக்கு திங்கக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேங்க, செவ்வாய்க்கிழமை பந்த்ங்க, அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை முடிச்சுக்கிறோம் எங்க வேலையெல்லாம், இல்ல புதன்கிழமை நாங்கள் பார்க்கணும். அலுவலகத்துக்கு போ, அந்த வங்கிக்கு போறது அப்படிங்கறது முன்கூட்டியே செய்யறதுக்கு பாக்குறான். ஏன்னா அவனுக்கு நிச்சயம்னு தெரியுது, 2 நாள் விடுமுறை நிச்சயம்னு தெரியுது. ஒரு விஷயத்த நிச்சயம் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சிருக்கான்னா அவன் கண்டிப்பா அந்த விஷயம், நிச்சயமான விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு, அந்த விஷயத்தை தான் எப்படி சந்திக்கிறது அப்படிங்கறதுக்கு தன்னை தயார்படுத்துவான். அப்படி ஒருத்தன் தன்னை தயார்படுத்திக்கல அப்படின்னா அவன் அந்த நிச்சயம் அப்படிங்கறது உணராம இருக்கும், புரிஞ்சுக்காம இருக்கும். ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யுர் அப்படிங்கிற பதத்தையும் நம்ம இதுக்கு உட்படுத்தலாம். ஜாதஸ்யஹி துருவம் மிருத்யுர்னா ஒருத்தனுக்கு மரணம் உண்டு, கேட்டுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். ஆனா எத்தனை பேர் அதை வந்து இது நிச்சயம், அதனால இதுக்கு என்ன, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானா, கிடையாது. நான் எப்படி இந்த ஜென்மத்துல சௌக்கியமா வாழலாம், இந்த பிறப்புல நான் எப்படி சந்தோஷமா வாழலாம், இதுக்குதான் வாழ்க்கை ஃபுல்லா திட்டம் திட்டே இருக்கு. அப்ப அத்தகைய மக்களை நம்ம என்ன சொல்றது, முட்டா. ரொம்ப அதை அடிக்கடி வார்த்தை உபயோகப்படுத்துவேன், முட்டா. மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கான், மனுஷ ஜென்மம் ஹைலோ மனுஷ ஜென்ம பழையா ராதா கிருஷ்ண நபாஜியா ஜானியா சூனியா விஷ்வ கோயிலு. ஸ்ரீல நரோத்தம தாஸ் டாக்கூர் பாடுற, மனுஷ ஜென்மம் எடுத்துட்டு ஒருத்தன் எவன் ஒருத்தன் ராதா கிருஷ்ணனை வழிபடலையோ அவன் தெரிஞ்சே விஷத்தை குடிக்கிறாங்கிற. அந்த ராதா கிருஷ்ணரை வழிபடுறதை பத்தி நம்ம பின்னாடி வர்றோம். ஆனா எவன் ஒருத்தன் மனுஷ ஜென்மம் எடுத்துட்டு இந்த கேள்வி கேட்கலையோ அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறான். மரணம் நிச்சயமே தெரியுது, எந்த ஒரு இந்த உலகத்துல வேற எந்த ஒரு செயலும் நிச்சயம் கிடையாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வேற எந்த ஒரு செயலும் உலகத்துல நிச்சயமானது கிடையாது, மரணம் மட்டும்தான் நிச்சயமானது. நாம பார்த்தோம்னா ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து எப்படி வருவான் சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு ஒழுங்கான குணாதிசயங்களோட வருவானா சொல்ல முடியாது. என்ன படிப்பு படிப்பான் சொல்ல முடியாது. டாக்டர் ஆவானா இன்ஜினியர் ஆவானா, ஆகலாம் ஆகாம இருக்கலாம். ஒரு தொழில் நடத்துறோம், லாபம் வருமா நட்டம் வருமா? லாபமும் வரலாம் நட்டமும் வரலாம். ஆனா மரணம் வருமா வராதான்னு சொல்ல முடியுமா? முடியாது. உறுதியா சொல்லலாம் மரணம் அப்படிங்கிறது உண்டுன்னு நிச்சயமா சொல்லணும். ஆனா அப்படிப்பட்ட நிச்சயமான ஒரு செயலை சந்திக்கிறதுக்கு மக்கள் ஏன் தங்களை தயார்படுத்தக்கூடாது? பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரணத்தை பத்தி பேசணும்னா மக்கள் என்னென்னப்பா அதையும் பேசுற, அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் அமங்கலமான விஷயங்கள், இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க முட்டாள்தனம். மரணத்தை பத்தி பேசணும், நிச்சயமான ஒரு விஷயத்தை ஏன் சந்திக்கிறதுக்கு நம்மளை ஏன் நம்ம தயார்படுத்திக்க கூடாது? அப்படி தயார்படுத்திக்கணும். அப்படி நம்மளை தயார்படுத்திக்கலன்னா நம்ம இந்த மனுஷ ஜென்மம் எடுத்து அதை வீணடிக்கணும். ஒரு நம்ம கிட்ட இந்த மனுஷ ஜென்மம் இருக்கிறதுனால நம்மளால இந்த மரணத்தை தாண்டி வர்றதுக்கு வழிவகை பண்ண முடியும். அதனாலதான் சொல்லப்படும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, மரணம் நிச்சயம் தெரியும் ஆனா அதை தவிர்க்க முடியாது, அதனால இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாங்க அப்படிம்பாங்க. ஆனா இதுவும் முட்டாள்தனம். ஏன்னா நிச்சயமா நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறியோ அதெல்லாம் அழிய போகுது, அழிய போற விஷயத்துக்காக ஏன் நீ வந்து அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்க? உண்மையில ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறவன் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கானா அப்படின்னா கிடையாது. துன்பத்தை தான் நீ அனுபவிக்கிற அதிகமா. மகிழ்ச்சியை தேடி அலையக்கூடிய உன்னுடைய பாதையில நீ அனுபவிக்கக்கூடியது துன்பம்தான். நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறது துன்பம்தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தேடி அலையிறமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து துன்பத்துலதான் வீழ்ச்சி விடுறோம். அப்படி துன்பத்துல நம்ம வீழ்ச்சி விடுறோம் அப்படின்னா அப்ப ஏன் நான் வந்து அந்த துன்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னா அவனுக்கும் புரியல, குழம்பி இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவன் அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்காக தயார்படுத்துவான். அப்படி தெரிஞ்சாலும் ஒரு சிலர் அதை தவிர்க்க முடியாதுங்க அப்படின்னு அவங்களே கற்பனை பண்ணிட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல எல்லாமே மரணத்துல முடிய போகுதுன்னா இந்த உலகத்துல நீ அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே அழிய போகுது. ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த வீட்டு கட்டுறேங்க, வீடு கட்டினரையும் அந்த வீடு இடிஞ்சு உள்ள போகுதுங்க அப்படின்னு யாராவது சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி அந்த கட்டின வீடு இடிஞ்சு விழ போகுதுன்னா எவனாவது வீடு கட்டுவானா? நான் ஒரு வண்டி வாங்குறேன், அந்த வண்டி வாங்கினரையும் அதை இடிஞ்சு சாம்பலா நொறுங்கி போக போகுதுங்க, அப்படி யாராவது வண்டி வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்துல எல்லாமே மரணம் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு செயல் நடக்க போகுதுங்கும் போது ஏன் இந்த உலகத்துல அவன் அதுக்காக கஷ்டப்படுறான் அப்படின்னா மறுபடியும் அங்க அவனுடைய முட்டாள்தனம் தென்படும். இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாங்க அப்படிங்கறதும் முட்டாள்தனம். ஏன்னா ஒரு நாள் இருந்த ஒரு நாள் எல்லாமே முடிய போகுது. அப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நீ எதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ற? எதுக்காக நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் வீணா செலவழிக்கிற? ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது, மக்கள் தங்களுடைய புலனுகர்ச்சிக்காக அலைப்பாஞ்சின் இருக்காங்க. அங்க எங்க ஓட முடியும், எங்க போய் என்ன கிடைக்க முடியும், எப்படி நான் புலனுகர்ச்சிய அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அலைஞ்சின் இருக்காங்க. அப்படி அலையக்கூடிய மக்கள் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த புல நுகர்ச்சியினால நான் இன்பமா இருக்கலாம். இந்த புல நுகர்ச்சி அப்படிங்கிறது மரணம் அப்படின்னு நமக்கு ஒன்று வரப்போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்காததுனால இந்த புலன் புலன் இன்பத்துல ஈடுபடுறோம். அப்படி புலன் இன்பத்துல ஈடுபடுறதுக்காக நம்ம நம்மளுடைய சக்தியை நிறைய விரயம் பண்றோம். நம்மளுடைய சக்தினாலே ஏதோ ஒரு இன்பம் மாதிரி தோன்றும் போது அதை நம்ம இன்பம் நினைக்கணும். பாகவதம் உதாரணம் கொடுக்குது, ஒரு ஒட்டகம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒட்டகம் போய் சப்பாத்தி கள்ளி இந்த கள்ளி செடியெலாம் இருக்கும், முள் செடியெலாம் இருக்கும், அந்த முள்ளு செடியை சாப்பிடும். அந்த முள்ளு செடியில் எந்த ஒரு ருச்சியும் கிடையாது, ஆனால் அந்த முள்ளு செடியை சாப்பிடும்போது அந்த முள்ளு குத்தி அந்த ஒட்டகத்துக்கு ரத்தம் வரும், அந்த ரத்தத்தோட சுவையை வந்து அந்த முள்ளு செடி இன்பம் அந்த ஒட்டகம் இன்பம் நினைச்சிருக்கு. இதுதான் மாய. இந்த உலகத்துல எல்லாமே மரணத்தை நோக்கி போயின்னு இருக்கு. அப்ப இதுக்கு நடுவுல இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் ஒரு மனுஷன் யோசிக்க வேண்டிய சார். சோ இத ஒருத்த யோசிக்கும் போது அப்ப அவன் அடுத்த நிலைக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அறிவு அவனுக்கு எட்ட முடியும். அதாவது திருவாம் ஜென்ம மிருத்தா, நீ மரணம் அடைற அப்படின்னா உடனே உனக்கு மறுபிறவியும் நிச்சயம், மறுபடியும் நீ பிறக்கணும். இத ஒருத்தன் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும், ஓ மறுபடியும் நான் பிறக்கிறேன், மரணம் அடையிறேன், மறுபடியும் நான் பிறக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திக்க முடியுமா? ஏன் நான் மறுபடி பிறக்கிறேன்? இந்த மறுபடி பிறக்கிறதுல இருந்து நான் ஏன் விடுபடக்கூடாது? ஏன் நான் இந்த மறுபடி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில ஏன் சிக்கொண்டு இருக்கேன்? இதை யோசிக்கணும் மனுஷன். சரி மரணம் அடைகிறோம், மறுபடி பிறக்கிறோம், அதோட சரி மகிழ்ச்சியா இருக்கலாம், பிறக்கிறோம் இறக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இருந்துடக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்கான் அமைப்புக்கு வந்து பிரபுபாதருடைய புத்தகங்கள் பிரபுபாதர் கொடுத்த இந்த தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இந்த முதல் பதத்தை ஜாத்தஸ்யி துருவம் மிருத்யு இது தெரியாது, இந்த வார்த்தைகள் தெரியாது, ஆனால் இந்த கருத்து தெரியும். பிறந்தவங்க எல்லாரும் சாக போகிறோம், நான் ஒரு நாள் சாக போறேன், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்தை நான் என்னத்துக்காக செயல்படணும் அப்படின்னு இந்த யோசனை இருந்துருக்கும். அந்த யோசனை இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ இந்த வேற ஒரு பதம் கீதையில முன்னாடி வைக்கக்கூடிய பதம் அதை படிக்கும்போது தெரிஞ்சோ நம்ம வந்து மரணம் அடைய போறது கிடையாது, அதாவது ஆத்மா நித்தியமானது, நான் மரணம் அடைய போறது கிடையாது. அமைதியாக அப்பா பயம் பயமே இல்லை, நான் மரணம் அடைய போறது கிடையாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த நிலையில நிறைய பேர் இருந்துருவாங்க, ஆ பிறக்கிறோம் சாகணும், மறுபடியும் பிறக்கிறோம், அதுல என்னங்க இருக்கு, பண்ணுறோம் வாழ்றோம் அப்புறம் திரும்பி வாழ்றோம். ஸோ நம்மளால முடிஞ்ச நல்ல காரியத்தை செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டலாங்க இப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் யார் ஒருத்தவங்க வந்து துருவம் ஜென்ம மிருத்தசேச்ச மறுபடி பிறப்பு உண்டுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க வந்து பாவ காரியங்கள் செய்யறதுக்கு தயங்குவாங்க. மாமிசம் சாப்பிட்றது, போதை வஸ்துக்களை எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு, சூதாட்டம் இதெல்லாம் செய்யறதுக்கு தயங்குவாங்க. மறுபடி நமக்கு பிறவி இருக்கு, நம்ம நரகத்தை போய் கஷ்டப்படக்கூடாது, இல்லை ஒரு கீழ்நிலை உயிரினங்கள்ல நம்ம பிறவி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஓ நான் வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், இந்த மாதிரி பாவ காரியங்கள் எல்லாம் நான் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இன்பம்னு நினைச்சுட்டு இருக்கமே, அந்த அதாவது நல்ல காரியம் நினைக்கிறோமே, அந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ இன்னல்கள் இருக்கு, இடையூறுகள் இருக்கு. அப்ப மறுபடி பிறந்து வாழ்ந்தாலும் துன்பம் தான் மிஞ்சுது. இதை யோசிக்கணும், இதை யோசிக்கும் போதுதான் உண்மையா பகவத்கீதைக்குள்ளார நம்ம அணுக முடியும், அப்பதான் நம்ம வந்து உண்மையான தத்துவத்தை நாடி செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கும் மறுபிறவி உண்டுங்க, எனக்கும் ஏதோ பாதி நம்பிக்கை இருக்கு இருக்கலாம், சரி ஏதோ நம்ம நல்லபடி இருந்தா சரிங்க அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டுறவங்க இருக்காங்க. அத்தகைய வாழ்க்கை முறை வந்து உண்மையில பலனளிக்காது, முழு பலனை கொடுக்காது. அவன் புண்ணியவானா செயல்படலாம், அவன் புண்ணியம் செய்யலாம், புண்ணியம் செஞ்சு ஒரு நல்ல குடும்பத்தை பேர எடுக்கலாம், ஒரு நாயாவோ பன்னியாவோ பூனையாவோ பிறவி எடுக்கிறதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கலாம். ஆனா மறுபடி பிறந்தாகணுமே, மறுபடி பிறவி நிச்சயம் ஆச்சே. உடனே கிருஷ்ணன் தான் சொல்றாரு மறுபடி பிறப்பு நிச்சயம். அப்ப நம்ம என்ன பண்றதுக்கு என்ன இருக்கு நமக்கு? நம்ம இதை தவிர்க்க முடியாதா? தவிர்க்கலாம். கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல விளக்கம் கொடுக்குற நாலாவது அத்தியாயத்தை சொல்ற, ஜன்ம கர்மச்சமே திவ்யம் யோகம் ஏவேதி தத்துவத்தா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நாயிதி மாமேதி சோஜுனா. நம்ம கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு அந்த பக்தி தொண்டின் மூலமா முக்தி பெற்று பகவான் கிருஷ்ணருடைய ஸ்தலத்தை சென்றடைஞ்சோம்னா, அப்ப மறுபடி நம்ம இந்த உலகத்தை பிறகு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருவம் ஜென்ம மிருத்தச்ச, அந்த நிலையில இருந்து நம்ம தாண்டி வரணும். மறுபடி பிறப்போம், ஆனா ஆன்மீக உலகத்தை பிறவி எடுக்கும். அங்க பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க மரணம் அப்படிங்கிறது கிடையாது. சோ இந்த துருவம் ஜென்ம மிருத்தச்ச இத புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மறுபடி பிறக்கிறோம், யாரு கண்டா இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா பாவம் பண்ணாம இருக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் சொல்றவங்க நான் கேட்டேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், எதுக்கு வம்பு? ஒருவேளை இருந்துட்டா முழு நம்பிக்கை இல்ல கிருஷ்ணரோட வார்த்தையில. யார் ஒருத்தனுக்கு துருவம் ஜென்ம மிருத்தசேச்ச அப்படிங்கறது துல்லியமான ஆர்வம் இருக்கோ, துல்லியமான முழுமையான நம்பிக்கை இருக்கோ, அவன் அடுத்த செயல்களுக்கு முன் வருவான். அவன் தான் பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு முன் வருவான். கிருஷ்ணருக்கு எது திருப்தி கொடுக்குமோ அந்த செயலை செய்யறதுக்கு முன் வருவான். அதுல நம்பிக்கை இல்லானா அவன் வந்து என்ன நினைப்பான்? நல்ல காரியம் பண்ணலாம், புண்ணியம் பண்ணலாம், ஆஸ்பத்திரி திறக்கலாம், ஸ்கூல் திறக்கலாம், இதெல்லாம் இந்த நிலை தான். அவங்களுக்கெல்லாம் பூரணமா விசுவாசம் கிடையாது. மக்கள் ஆஸ்பத்திரி திறந்து மருத்துவமனை திறந்து அதுல மக்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்குறாங்க. ஆனா மறுபடி அவனுக்கு பிறப்பு வருதே, மறுபடி அவன் மரணமடைய போறானே, அதுக்கு நீ என்ன வழிவகை பண்ணி தர? மக்கள் நிறைய பேர் நினைப்பான் இந்த புண்ணிய செயல்கள் தாங்க ரொம்ப பெருசு. நாலு பேருக்கு சாப்பாடு போட்டா அந்த புண்ணியம் தாங்க மக்களுக்கு நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ புண்ணியத்தை கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு நீ அடுத்தவங்களுக்கு நீ உதவி பண்ணாலும் சரி, அதனால நீ புண்ணியத்தை சேர்த்துனாலும் சரி, அது நல்லதுதான். இதை நிராகரிக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அது நல்லது. ஆனா அது மட்டும் பத்தாதே, மறுபடி நீ பிறக்கிறியே, மறுபடி நீ இந்த சுழற்சியில சிக்குண்டு வாழ்க்கைய வாழ்றிய. அது மட்டும் இல்லாம எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமலே, நம்ம புண்ணியமே செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம நிறைய பாவம் தான் செய்யறோம். முந்தானத்து ஒரு பக்தர் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டாலே போதும்னு மனுஷங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. எப்படிங்க நீங்க தொந்தரவு கொடுக்காம வாழ்க்கைய வாழ முடியும் சொல்லுங்க? எப்படி நீங்க தொந்தரவு கொடுக்காம வாழ்க்கைய வாழ முடியும்? ரவி பிரபு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பிளம்பிங் வேலை பாக்குறீங்க. பிளம்பிங்னா என்னெல்லாம் பண்றீங்க? பைப்லைனிங்லாம் பண்றீங்க. அவர் மக்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுக்குறாரா? மக்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுக்குறாரா? அவரு மக்களுக்கு நன்மை செய்யறாரு கரெக்டா? என்னப்பா துன்பம் கொடுக்குறாரானாலும் ஊஞ்சல காணும், மக்களுக்கு நல்லது செய்யறாரானும் ஊஞ்சல மாட்டேங்கிறீங்க. ஊர்ல எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க தண்ணி வரலன்னு சொல்லி, தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்றாரு, பிளம்பிங் வேலை செய்யறாரு. அப்ப அது நன்மை தானே, ஒரு விதத்துல நன்மை. ஆனா அதுலயும் தொந்தரவு கொடுக்குறாரு அவரு. எப்படி? அந்த பிளம்பிங்ல பைப் வருது பாத்தீங்களா, அது செய்யறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த இரும்பை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேர்வை சுட்டி வேலை செய்யறாங்க தெரியுமா? அந்த இரும்பை தயாரிக்கிறதுல எத்தனை உயிரினங்கள் கொலை செய்யப்படுது தெரியுமா? அப்ப எந்த தொழில எவன் யாரால யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம இப்படி வாழ்க்கை வாழ முடியும்? மேலோட்டமா அவன் நினைக்கலாம், நான் யாருக்கும் தொந்தரவே கொடுக்கறது இல்ல. நம்ம இங்க இருந்து சிட்டிக்கு பஸ்ல போனோம்னா அந்த பஸ்ல இருந்து வர புகையினால நம்ம எத்தனையோ இந்த மொத்த சூழ்நிலைக்கும் மொத்த சமுதாயத்துக்கும் நம்ம வந்து தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவு கொடுக்காம வாழ்க்கை வாழவே முடியாது. அதுலயும் குறிப்பா கலியுகத்துல மற்ற ஒரு ஜீவனுக்கு நான் தொந்தரவே கொடுக்காம வாழ்க்கை வாழ்றேன்னு ஒருத்தன் நினைச்சானா அவனுக்கு தொந்தரவுனா என்னன்னு தெரியல. அதுதான் மற்றவங்க தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்ப கருத்து என்ன நான் சொல்லறேன்னா, ஒருத்தன் புண்ணியமே நான் செஞ்சுட்டு இருக்கணும்னு நினைச்சா கூட எத்தனையோ பாவம் அதனால உள்ளடங்கி வரும், எத்தனையோ பாவங்கள் நமக்கே தெரியாம எத்தனையோ பாவங்களை நம்ம தினசரி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த புண்ணியமோ பாவமோ இந்த புண்ணிய செயல்கள் வந்து உண்மையில நமக்கு பலன் அளிக்காது. அப்படியே ஒருத்தன் முறையா புண்ணியம் செஞ்சா கூட அவனுக்கு மறுபடி பிறப்பு உண்டு. அப்ப அந்த புண்ணியத்தினால என்ன பலன்? ஆழ்வார் சொல்ற இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வேண்டேன் அரங்கமான அகருளான, அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகருளான். ஆழ்வார் பாடுற அவர் சொல்ற, ஓ கிருஷ்ணா உன்னுடைய பக்தி தொண்டலதான் நான் ஈடுபட்டு இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அரங்கமானவர் ரங்கநாதரை பாடுற போட்டு இத தவிர சொர்க்கலோகமே போய் நான் ஆட்சி செஞ்சாலும் அது எனக்கு வேண்டாங்க. ஏன் அவர் வேண்டான்னு சொல்ற? அது மிகப்பெரிய புண்ணியத்தை, புண்ணியத்தினுடைய மிக உயர்ந்த இலக்கு. நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சாதாரண மக்கள்ல பெரிய பெரிய ரிஷிகள் அவங்க வந்து இந்திரலோகத்தை நான் அடையணும், இந்திர பதவி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யாகங்கள்லாம் செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. அப்ப அதை கண்டறிய இந்திரன் நிறைய இடங்கள்ல பயந்து போய் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தடை செய்யறதுக்கு வருவோம் நம்ம பார்க்கலாம். பாகவதத்துல மகாபாரதத்துல ராமாயணத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம் இந்திரன் வந்து எங்க தன்னுடைய பதவிக்கு இடையூறு வந்துருமோன்னு சொல்லி நல்லது செய்யறவங்களை போய் தடுக்க போவோம். ஆனா ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு புண்ணியம் செய்யறாங்க? இந்திர பதவி அடையறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்திரன் எங்க தன்னுடைய பதவிக்கு பங்கம் வந்துருமோன்னு சொல்லி முயற்சி பண்றான். ஆனா அவ்வளவு கருத்து என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு பெறக்கூடிய இந்திர பதவி, ஆனா அதையும் வேண்டாங்கிறாரு. ஏன் வேண்டாங்க? ஏன்னா அங்கேயும் நமக்கு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில மாட்டிட்டு தானே இருக்கும். கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல 8வது அத்தியாயத்துல சொல்றார், ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர் தினோ அர்ஜுனம் மாமு பேத்தி கௌந்தையா புனர்ஜென்ம நா வித்யதே. ஆ பிரம்ம புவனாலோகா புவனால் பிரம்மலோகத்துல இருந்து கீழே இருக்கிற பாதாள லோகம் வரைக்கும் எல்லா லோகத்தையும் பிறப்பு இறப்பு தொடர்ந்து வருது. பிறக்கிறவன் எல்லாரும் செத்துன்னு இருக்கான், சாகுறவன் எல்லாரும் மறுபடியும் பிறந்துட்டு இருக்கான். சோ புண்ணியம் செஞ்சு பிரயோஜனம் இல்ல கிருஷ்ணா சொல்ற. ஆழ்வார் சொல்றான் புண்ணியம் செஞ்சு பிரயோஜனம் இல்ல. மாமு பேத்தி எடுக்கவும் தேயா, ஆனா என்ன யார் ஒருத்தர் உபாசனம் பண்றாங்களோ வழிபடுறாங்களோ புனர்ஜென்மனா வித்தியத்து மறுபடி புனர்ஜென்மம் கிடையாது. என்னங்க கிருஷ்ணர் இங்க சொல்றார், நீங்களும் சொன்னீங்க துருவம் நிச்சயமா உண்மையா துருவம் ஜென்ம மிருத்த ஜாத்தசி துருவம் இருந்து துருவம் ஜென்மம் இருத்தம் கண்டிப்பா மறுபடி பிறகு உண்டுங்கிறீங்க. பின்னாடி கிருஷ்ணர் என்ன இடத்துல மாமு பேத்தியத்துக்கு தெரியா புனர்ஜென்மனா வித்தியத்தேங்கிறாரு, இன்னொரு ஜென்மம் கிடையாதுங்கிறாரு, ஒண்ணு கொண்டு முரண்பாட்டதா தெரியுது அப்படின்னு யோசிக்கலாம். இது வந்து யார் ஒருத்தர் ஜட உலகத்துல இருக்கணும்னு நினைக்கிறானோ, இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய செயல்களை செஞ்சுட்டே இருக்கானோ அவனுக்கு புனர்ஜென்மம் உண்டு. யார் ஒருத்தன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை வழிபடுறானோ அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது. இதுதான் இந்த புனர்ஜென்மம் மறுபடி பிறக்கிறது அப்படிங்கறதுல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும். அதுதான் புத்திசாலியினுடைய வேலை. நம்ம எல்லாரும் புத்திசாலியா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் உண்டா இல்லையா? யார் இங்க வந்து முட்டாளா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? யாரும் முட்டாளா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறோம், எல்லாரும் புத்திசாலியா இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. புத்திசாலியா இருக்கணும்னா புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லப்படுது, கிருஷ்ண வர்ணம் தொஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பஷதம் யக்ஞேஷம் கீர்த்தனை பிராயே ரிஜந்தி ஹி சுமேதஸ. நம்ம எல்லாரும் புத்திசாலியா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறோம். புத்திசாலி என்ன பண்ணுவோம்? இந்த பதத்துல ஸ்ரீமத் பாகவத் சொல்லப்படும், புத்திசாலியா இருக்கக்கூடியவன் சங்கீர்த்தனை பிராய, சங்கீர்த்தன யஜ்யத்தின் மூலமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுவோம். அதுதான் ஒரு முறையான அறிவாளிக்கு லட்சணம். பகவான் கிருஷ்ணரை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கீர்த்தனம் பண்ணி பகவான் கிருஷ்ணரை வழிபடும். கிருஷ்ண வர்ணம் துசா கிருஷ்ணன் சங்கோ பங்கஷபாஷகம், பகவான் கிருஷ்ணரை மிருதங்க கருத்தால், அது அவருடைய அஸ்திரம். கிருஷ்ண கலியுகத்துல பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவ தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு கருணா அவதார், இருக்கக்கூடிய அவதாரங்களே மிகவும் கருணை வாய்ந்தவர். அந்த கருணா அவதார் மற்ற அவதாரங்கள்ல பகவான் அஸ்திரம் ஏந்தி வருவார், பல்வேறு அஸ்திரங்களை ஏற்றுட்டு வருவார். சங்கு சக்கர கதா பத்மா பகவானுடைய சங்கும் பத்மாவும் அஸ்திரங்கள் கிடையாது, அது பக்தர்களை காக்கிறதுக்கானது. கதா கதை மற்றும் சக்கரம், இது வந்து பகவான் அசுரர்களை கொள்றதுக்காக உபயோகப்படுத்துறார். அதே அஸ்திரங்கள் கலியுகத்துல எப்படி தோன்றது அப்படின்னா மிருதங்கா கரத்தால். சோ இந்த மிருதங்கா கரத்தால் உபயோகப்படுத்தி நம்ம பகவான சங்கீர்த்தன யஜ்யத்துல ஈடுபடுத்தோம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம தொடர்ந்து சங்கீர்த்தனம் பண்ணும்போது நம்ம புத்திசாலிகளும் சுமேதசர், சாதாரண புத்திசாலியே கிடையாது, ரொம்ப அதி புத்திசாலி. யார் ஒருத்தர் புத்திசாலிகளா இருக்காங்களோ அவங்க இந்த செயல்களில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லப்படும். கிருஷ்ணர் கீதையில சொல்ற பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபம். அவர் சொல்றார் பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பற்பல பிறப்பு இறப்புகளை தாண்டி எத்தனையோ பிறப்பு இறப்பு கஷ்டப்படுறான், நாயா பண்ணியா பூனையா மலத்துல புழுவா பல்வேறு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு ஞானவான் யார் ஒருத்தன் அறிவாளியோ அவன் வாசுதேவம் சர்வமதி, வாசுதேவன் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடை. சமஹாத்மா சுதுர்லபா, கிருஷ்ணர் சொல்ற அத்தகைய மகாத்மா சுதுர்லபா, மிகவும் அரிது. அந்த நபர் மகாத்மான்னு சொல்லப்படுறார். யார் ஒருத்தர் பகவான் கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றாங்களோ, கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறாங்களோ, அத்தகைய நபர்கள் மகாத்மான்னு சொல்லி கிருஷ்ணர் இயலாத ஜெயத்தை சொல்ற. அந்த மகாத்மானா, அந்த மகாத்மா என்ன பண்ணுவாங்க அதையும் பின்னாடி கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். முன்னாடி சொல்லுங்க, மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரபுத்தி மாஸ்திரிதம் பஜந்தி அனன்ய மனசோ பூதா மத்பாவம் ஆகத. அதுக்கடுத்து சொல்ற சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவிருதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்திய யுக்தா உபாசதே. யார் ஒருத்தர் அறிவாளியோ அவங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டில ஈடுபடுறாங்க, அத்தகைய அறிவாளி மகாத்மான்னு அழைக்கப்படுறார். அத்தகைய மகாத்மாவை பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் அரிதானது. ஆனா நம்ம எல்லாரும் அத்தகைய மகாத்மானுடைய தளத்துக்கு உயர்வு பெறணும். அப்படி மகாத்மானுடைய தளத்துக்கு நம்ம எல்லாரும் உயர்வு பெறணும் அப்படின்னா நம்ம மனுஷ ஜென்மம் எடுத்து வீணடிக்கிறோம். ராதா கிருஷ்ண நாம்பாஜியோ ஜானியா ஷூனியா விஷக்கு, தெரிஞ்சே நம்ம விஷத்தை குடிக்கிறோம். இப்ப இந்த நம்ம எல்லாரும் மகாத்மா, உடனே நம்ம மகாத்மான்னு கேட்டேன், அதெல்லாம் பெரிய நிலைங்க. நம்மளாம் அதுக்கெல்லாம் விருப்பப்படக்கூடாது. நம்மளாம் மகாத்மா ஆக முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் மகாத்மாவாக. மகாத்மா என்ன செய்வாங்க? சததம் கீர்த்தயந்தோமா, கிருஷ்ண சொல்ல அவங்க எப்பவுமே என்னுடைய கீர்த்தனத்துல ஈடுபட்டு இருப்பான். மறுபடியும் அதே கருத்து தான், எங்க சுத்தினாலும் நம்ம அறிவாளியா செயல்படணும்னு போனாலும் அங்கேயும் நம்ம வந்து கீர்த்தனம் பண்ணிதான் ஆகும். ஒரு ஞானவானா இருந்து நம்மளுடைய நம்ம மகாத்மாவா இருக்கணும்னாலும் அதுக்கும் கீர்த்தனம் தான் பண்ணியாகும். சததம் கீர்த்தயந்தோமா, கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை பற்றி கீர்த்தனம் பண்ணணும். கிருஷ்ணரை பற்றி கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணருக்கு அவருக்கு பல தன்மைகள் இருக்கு. அதாவது கிருஷ்ண கீர்த்தனம் அப்படிங்கிறது நாலு விதத்துல செய்யப்பட முடியும். கிருஷ்ணருடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள், இது எல்லாமே நம்ம வந்து கீர்த்தனம் பண்ண முடியும். பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரை புகழணும். கீர்த்தனம் அப்படின்னா கிருஷ்ணரை புகழ்றது, கிருஷ்ணரை பத்தி சொல்றது. அப்படி கிருஷ்ணரை பத்தி நம்ம புகழணும், கிருஷ்ணரை பத்தி நம்ம செய்யணும் அப்படின்னா அவருடைய நாமத்தை சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. இப்படி பகவானுடைய திருநாமத்தை சொல்லலாம். இல்ல பகவானுடைய குணத்தை நம்ம போற்றி புகழலாம், பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கலாம், பகவானுடைய லீலைகளை பற்றியும் நம்ம வர்ணிக்கலாம். இது எல்லாமே கிருஷ்ணருடைய கீர்த்தனைகள். ஆனா அதே சமயத்துல கலியுகத்துல மற்ற கீர்த்தனங்கள் எல்லாம் அதுக்கு தன்மைகள் வேணும். ஆனா நாம கீர்த்தனத்துக்கு நமக்கு முன்னாடி எந்த தகுதிகளும் அவசியம் கிடையாது. நாம் நாம காரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ். பகவானுடைய நாமங்கள் பல்வேறு நாமங்கள் இருக்கு, அதுல எல்லாத்தையும் முழுமையான சக்திகள் அங்க உட்பட்டு அதுல பகவான் பொதிஞ்சு அவர் பொருத்தி இருக்கார். பூர்ண சக்தி அதுல கொடுத்திருக்காரு. அப்படி பூர்ண சக்தியை பகவான் கொடுத்திருக்கனால இந்த நாம சங்கீர்த்தனம் கலௌ தத் ஹரி கீர்த்தனம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் கலியுகத்துல வழிமுறையா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த துருவம் ஜென்ம மிருத்தஸ்தேச்ச அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளியில வந்து, அதாவது இந்த உடலை விட்டு மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி பிறக்கிறோம் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளியில வந்து புனர்ஜென்மனா வித்தியத்தை, மறுபடி பிறவில்லாத நிலையினை அடைவாய்னு கிருஷ்ணர் சொல்றாரே, அந்த நிலையை நம்ம அடையணும்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஹரிநாம சங்கீர்த்தனம். எப்ப நம்ம இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து பண்றோமோ அப்ப நம்ம வந்து இந்த நிலையில படிப்படியா முன்னேற்றம் அடையும். சததம் கீர்த்தயந்தம், சதா சர்வகாலம் சததம். சும்மா வந்து ஏதோ நானும் வந்தேன் ஹரே கிருஷ்ண கோயிலுக்கு, என்னையும் ஜபம் பண்ண சொன்னாங்க, நானும் ஏதோ ஜபம் பண்றேன், ஒரு மாலை பண்றேன், ரெண்டு மாலை பண்றேன், பதினாறு மாலையே பண்றேன், அவ்வளவுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நம்ம நின்றுடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க எதுவுமே ஜபம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாலையாவது ஜபம் பண்ணுங்க. ஆனா அந்த ஒரு மாலை ஜபம் பண்ணோம், ரெண்டு மாலை ஜபம் பண்ணோம், பதினாறு மாலை ஜபம் பண்ணோம், அரை மணி நேரம் கிருஷ்ணரை பத்தி நினைச்சோம், ஒரு மணி நேரம் கிருஷ்ணரை பத்தி நினைச்சோம், இது போதும் நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா ஜீவர சொரூபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், நம்மளுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது. நித்தியமா நித்தியமா அப்படின்னா அதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. சததம் கீர்த்தனம், இந்த ஹரே கிருஷ்ணமா அந்த கீர்த்தனம் பகவானுடைய புகழ பாடுறது, பகவானுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள் இதை வர்ணிக்கிறதுங்கிறது 24 மணி நேரமும் போகும். சததம் கீர்த்தனம். ஆனா உடனே கேட்கலாம், எப்படிங்க 24 மணி நேரமும், அப்ப வேற செயல்களை எதுவும் செய்ய தேவையில்லையா? அதுக்கு வர இப்ப சததம் கீர்த்தயந்தோமாம் எத்தஞ்சஸ்ச திருடவிருத்தா. இந்த பக்தி தொண்டை செயல்படுத்தணும் அப்படின்னா அவன் வந்து திடமான உறுதியோட அவன் பக்தி தொண்டில் ஈடுபடணும். சும்மா ஏனோ தானோன்னு பக்தி தொண்டில் ஈடுபடுறது கிடையாது. பக்தி தொண்டு அப்படிங்கிறது பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தொண்டு. எதையும் எதிர்பார்க்காம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு உறுதியான மனப்பான்மையோட செய்யக்கூடியதுதான் தொண்டு. அப்படி இல்லைன்னா அது தொண்டு கிடையாது. இது வந்து திடமான மனதோட செய்யறது. சும்மா ஏனோ தானோன்னு செஞ்சா அதுக்கு பேர் பக்தி கிடையாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிருஷ்ணரை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லதுதான். வாழ்க்கையில வந்து தங்களுடைய புலன் இன்பத்தை மையமா வைக்கிறதுக்கு பதில கிருஷ்ணரையும் தங்களுடைய வாழ்க்கையில இணைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி வீட்டுல வந்து, எங்க வீட்டுல வந்து எனக்கு கார் வேணும், வீடு வேணும், சோபா வேணும், டிவி வேணும், மேஜை வேணும், இதே மாதிரி கிருஷ்ணரை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது இருக்கலாம் ஒரு நிலையில. ஆனா யார் ஒருத்தர் நம்ம எல்லாரும் முதல்ல சொல்லிட்டீங்க, எல்லாரும் யார் முட்டாளா இருக்கணும்னு விருப்பப்படலன்ட்டீங்க, எல்லாரும் புத்திசாலி ஆகணும்னு விருப்பப்படுறீங்க. புத்திசாலி ஆகணும்னு நம்ம விருப்பப்படுறோம்னா நம்ம மகாத்மாவாகணும். மகாத்மாவாகணும்னா நம்ம வந்து திடபிரதா, நம்ம கிருஷ்ணரை மையமா உறுதியோட கிருஷ்ண பக்தியில ஈடுபடும். கிருஷ்ணரை ஏதோ இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வீடு, காரு, பங்களா இதோட சேர்த்து ஒன்னா வச்சுக்கூடாது, கிருஷ்ணரை மையமா வைக்கணும். இது எல்லாம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், வேண்டான்னு சொல்ல, ஆனா கிருஷ்ணரை மையமா வச்சு, கிருஷ்ணரை ஓரமா வச்சு செயல்படாம கிருஷ்ணரை மையமா வச்சு செயல்படும். அப்ப நம்ம வந்து மகாத்மாவுடைய தளத்துக்கு படிப்படியா முன்னேற்றம் பெறும். மக்கள் உடனே நினைப்பாங்க, ஓ நீங்க சொல்றீங்க சததம் எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கணும், அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் வந்து எங்கேயோ ஒரு மரத்தடியில உட்காந்து பொழுதா பொழுதுனைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் தவறா புரிஞ்சுக்கிறான். அதுவும் தவறு. நம்ம சததம் கீர்த்தயந்தோமாம்னா உடனே 24 மணி நேரம் வெறும் நாம மட்டும் சொல்லிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அந்த நாமத்தை அடிப்படையா வச்சிருக்கணும். அது உண்மையான கீர்த்தனம் அப்படிங்கிறது அப்போதான் நடைபெறும். உண்மையா நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நம்ம சொல்றோம் நாம ஜபம் பண்ணுங்க, அதோட சேர்ந்து வைஷ்ணவருடைய சத்சங்கத்துல ஈடுபடுங்க, பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்களை படிங்க, ஏதாவது உங்களால முடிஞ்ச சேவைகளை செய்யுங்க. இப்படி நம்ம ஏன் வலியுறுத்துறோம் அப்படின்னா, அதெல்லாம் செஞ்சாதான் நம்மளால உண்மையா நாமம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன், ரொம்ப பலமா பேசியாச்சு. ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன், ஒரு நிகழ்ச்சி கதைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி. ஒரு தடவை ஒருத்தர் நம்மளுடைய பழம் குருதேவ் ஸ்ரீல பக்தி சிதானந்தர் செட்டாக்கூர் அவர்கிட்ட வந்தார். வந்து சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஹரிபஜனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ணிருந்தார், ரொம்ப தீவிரமா கீர்த்தனம் பண்ணிருந்தார். அந்த நபர் அவ்வளவு தீவிரமா கீர்த்தனம் பண்ணிருந்தார், அவருடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வந்து சந்தேகம், பிழைக்குமா பிழைக்காதா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அத சொன்னதையும் அவருடைய பக்தி அதிகமானது. பக்தி சிதான் தாக்கத்தை வந்து அவர் சொன்னார், அவருடைய பக்தி ரொம்ப அதிகமானது, அவர் இன்னும் ரொம்ப தீவிரமா பக்தி பண்ணார், அவர் இன்னும் அதிகமான நேரம் ஹரி பஜனையில ஈடுபட்டார், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருந்தார். அவர் இன்னும் ரொம்ப நல்லா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தார். ஆனா அவங்க மக வந்து இறந்து போயிட்டான். அந்த மக இறந்து போனறியும் இவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதை நிறுத்திட்டார். ஏன் அது அப்படின்னு சொல்லி சித்தாந்த சரஸ்வதி கிட்ட அந்த நபர் கேட்டார். அப்ப சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபமே பண்ணலன்னு. இல்லையே, நான் பார்த்தனே மணிக்கணக்கில் அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு, கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கிருஷ்ணர்னா என்ன, கிருஷ்ணர்னா யார், கிருஷ்ண பக்தினா என்ன, இதை தெரிஞ்சுக்காம சும்மா கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். அது உதவி பண்ணும், வேஸ்ட் கிடையாது, ஆனா முழு பலனை கொடுக்காரு. அவர் அதை உணரல. கிருஷ்ண பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்றது, கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன நினைக்காங்க, நான் பக்தி பண்ணும் அப்படின்னா ஓ கிருஷ்ணா எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு, கிருஷ்ணர் எனக்கு சேவை பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, அது கிடையாது பக்தி. பக்தி அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், அதுதான் பக்தி. ஆனா இந்த நபர் யார் ஒருத்தர் பக்தி சிதான் சரஸ் தாக்கூர்ட வந்து இன்னொரு நபரை பத்தி சொன்னாரோ, அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தார், அவர் கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டார், கிருஷ்ணர் அவருக்கு அதை கொடுக்கலையே, அவர் பொண்ணை காப்பாத்தலையே, அவர் பக்தியில ஈடுபட்டு இருந்தாரு. ஆனா அது கிடையாது, பக்தி அப்படின்னா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னொரு தடவை ஸ்ரீல பக்தினா தாக்கூர் குளிநகரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறார். அந்த கிராமத்துல போய் ராத்திரி தங்குறதுக்கு இடம் பாக்குறாங்க. அந்த மக்கள் எல்லாம் இவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பின் காரணத்தினால ஒரு பேய் பங்களால தங்குறதுக்கு இடம் கொடுத்துறாங்க. போற ஏன்னா அந்த பங்களா அந்த இடத்துல யாருமே தங்க மாட்டாங்க. தங்கினாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்க வந்து பேய் அடிச்சு போய் பைத்தியம் முடிச்சு போய் வெளியில வருவாங்க. இவர் அடுத்த நாள் சர்வசாதாரண வந்தார் பக்தியினோட டாக்கூர். அதை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சு உள்ளூர் ஜன கேட்டாங்க, நீங்க அவங்க உள்ள பேய் எதுவும் பார்க்கலையா? அவர் சொன்னார், ஆமா அந்த பேய் இருந்தது, நான் வெறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னேன் அது ஓடி போயிடுச்சு அப்படின்னா. என்ன இவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையில அங்க உள்ள இருக்கக்கூடிய பேயானது அவங்க சொல்றாங்க, அந்த உள்ள இருந்ததே இந்த பேய். அந்த பேய் வந்து முன்னாடி ஒரு கோயில பூஜாரியா இருந்தது, எப்பவுமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டே இருந்தார். அவர் எப்படி பேயானாரு? ஆனா அப்படி அந்த பேயானவரை நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னியும் அது ஓடி போயிடுச்சே, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பக்தினோட சொன்னார், அவரு ஹரே கிருஷ்ணாவே ஜெபமே பண்ணல. ஏன் அப்படி சொன்னாரு? அவர் வந்து அந்த கோயில பூஜை பண்ணி எனக்கு என்ன வருமானம், நம்ம கோயில்ல நிறைய கோயில போனோம்னா பாருங்க எனக்கு என்ன கிடைக்கும். கிருஷ்ணருக்கு அவர் பக்தி பண்ணணும்னு என்ன இல்ல, எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும். அந்த மனப்பான்மை இருந்ததுனால அவரால் அந்த அவரு உடலை விட்டுறையும் பேயா போயிட்டார். பக்தி அங்க அடையணும். நம்ம வந்து பக்தி அடையணும் அப்படிங்கறதுல நம்ம வந்து குறிக்கோளா இருக்கணும். ஒழிய கிருஷ்ணர் எனக்கு தொண்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படக்கூடாது. கிருஷ்ணர் எனக்கு தொண்டு பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதுக்குதான் கிருஷ்ணர் சொல்ற திடபிருத்தாகா சத்தத்தம் கீர்த்தயந்தோமாம் எத்தந்தஸ்ட திருடபிருத்தாகா. உண்மையான உறுதியான மனப்பான்மையோட கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும், உறுதியான தன்மையோட கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா அப்ப அந்த உறுதி எப்படி வரும்? அதுக்குதான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கிருஷ்ண பக்தியில இவ்வளவு இதர வழிமுறைகள் கொடுக்கப்படும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் பண்றதோட இணைஞ்சு நம்ம ஏன் மக்களை வந்து புத்தகங்களை படிக்க சொல்றோம், ஏன் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் கேட்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அப்ப எந்த சமயத்துல மக்கள் வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க அவங்களால திடம் உறுதியா உறுதி கிடைக்கும், திடவிரத்தா அந்த நிலைக்கு வர முடியும். அப்பதான் நம்மளால முறையா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்பவுமே சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றோம்னு நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கலாம். அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்கும், வீணா போறது கிடையாது, புண்ணியம் கிடைக்கும் ஆனா பக்தி கிடைக்காது. வெறும் புண்ணியம் மட்டும் கிடைச்சதுன்னா மறுபடியும் பிறப்பு இறப்புலேதான் இருக்கும், பக்தி கிடைக்கும். கிருஷ்ணர்கிட்ட வந்து எதை கேட்டாலும் கிருஷ்ணர் கொடுத்துருவார். மத்த விஷயங்கள்லாம் அடையிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பிரம்மாவோட பதவியே வேணும்னாலும் அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, கிருஷ்ணர் கொடுத்துருவார். ஆனா பக்தி அவ்வளவு எளிமையா அடையக்கூடிய விஷயம் கிடையாது, ஆனா அதே சமயத்துல எளிமையாவும் அடையலாம். என்னங்க எப்படியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைய முறையான மனப்பான்மையை வளர்த்துண்டு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அப்ப பக்தி அடையிறது அப்படிங்கிறது அதுல எந்த ஒரு கடினமும் கிடையாது. ஏன் பக்தி தொண்டுங்கிறது ஆத்மாவினுடைய இயற்கையான நிலை, அந்த இயற்கையான நிலையை அடையிறது அப்படிங்கறதுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் தண்ணிக்குள்ளார இருக்கக்கூடிய மீனை தரையில கொண்டு வந்து வச்சுட்டோம். தரையில கொண்டு வந்து வச்சறியும் அந்த மீன் துடிக்குது, அந்த துடிக்கக்கூடிய மீன் மறுபடியும் தண்ணியில போய் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில அது இருந்தது அப்படின்னா அப்ப அது கஷ்டமே கிடையாது. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? மறுபடியும் தண்ணிக்கு போறதுல என்ன கஷ்டம் இருக்கு? நிலத்துக்கு வர்றதுலதான் கஷ்டம். அது மாதிரி நம்மளுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாம சங்கீர்த்தனம் அங்கேயும் நடைபெறுது, நித்தியமா இருக்கக்கூடியது. மகாத்மாஸ் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னா அவங்க நித்தியமா கீர்த்தனத்தை ஈடுபட்டு இருக்காங்க. எங்க நம்ம வந்து கீர்த்தனத்தை பயிற்சி பண்றோம் இப்ப, இந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்மளை வந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிறோம். இந்த பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் பகவானுடைய லோகத்துக்கு போனா அங்க தொடர்ந்து இதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கீர்த்தனம் பண்றோம், பகவான் கிருஷ்ணருக்கு அங்கேயும் தொண்டு பண்றோம், அங்கேயும் அவருக்கு கைங்கரியம் பண்றோம். அதுதான் பக்தி தொண்டல என்ன சொல்லப்படுதுன்னா வழியும் அதுதான். நம்ம என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்னவோ, குறிக்கோளும் சரி நம்மளுடைய பாதையும் சரி ரெண்டும் ஒண்ணுதான், வேறுபாடு கிடையாது. மற்றதெல்லாம் வெவ்வேற இருக்கும், நம்ம செய்யறது ஒண்ணு கடைசியா கிடைக்கிறது வேறையா இருக்கும். ஆனா பக்தி தொண்டல் அப்படி கிடையாது, செய்யறதும் ஒண்ணுதான் கடைசியா அடைய போறதும் ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், மறுபடியும் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை தான் பண்ண போறோம். ஆனா இப்ப நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு கட்டுண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம திடமா இந்த கிருஷ்ண பக்தியை உறுதியோட பயிற்சி பண்ணி இந்த செயற்கையான ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம இயற்கையான சூழ்நிலைக்கு மாறணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப நான் இயற்கையான சூழ்நிலை இருக்கேன்னு, ஆனா இது எல்லாம் முழுக்க முழுக்க செயற்கையானது. தண்ணியில இருந்து வெளியில இருக்கக்கூடிய மீன் மாதிரி இந்த செயற்கையான சூழ்நிலையில இருந்து நம்ம விடுபட்டு மறுபடியும் இயற்கையான சூழ்நிலைக்கு போகணும். அதாவது கிருஷ்ண பக்திக்கு தீவிரமா ஈடுபடணும். நிறைய நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம் பக்தர்கள் வந்து நம்ம வர்றோம், ஜெபம் பண்றோம், 16 மாலை ஜெபம் பண்றோம், பகவத்கீதை பாகவதம் ஏதோ கொஞ்சம் படிக்கிறோம், நம்ம வந்து விரதங்கள் கடைபிடிக்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், அவ்வளவுதான், நம்மளும் பக்தியில முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா முடிஞ்சு போச்சு, அதோடு நின்று. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது எதிர்நீச்சல் போடுற மாதிரி. நீங்க இந்த எதிர்நீச்சல் எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கணும். நின்னீங்கன்னா பின்னாடி பக்தி தொண்டுல ஈடுபடுறோம்னா இதுல வந்து எப்பவுமே கவனமா இருக்கணும். எப்பவுமே வந்து தொடர்ந்து பக்தியை பண்ணிட்டே இருக்கணும், அப்ப முன்னேற்றம் அடைஞ்சுட்டே இருக்கும். நின்னோம் அப்படின்னா அங்க கொஞ்சம் அபாயம் இருக்கு. நிறைய நேரங்கள்ல அதுதான் நம்ம பாக்குறோம், பக்தராகிறோம், கோயிலே வந்து இப்படி சேர்ந்துடும், பிரம்மச்சாரியோ கிரகஸ்தரோ வானப்பிரஸ்தரோ சன்னியாசி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம பக்தி பண்ணிட்டோம், இது போதும், நானும் பக்தி எனக்கும் பக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதோட அவ்வளவுதான். நம்ம வந்து மகாத்மாவாக முடியாது, மறுபடி யுவம் ஜென்ம மிருத்தேச்ச, மறுபடி பிறக்க வேண்டியதுதான். அதனால இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கறதுனுடைய அபாயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அபாயத்தை தெரிஞ்சுட்டு அதுல இருந்து விடுபடுறதுக்கு தீவிரமா முயற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கோ?
பகவத்கீதையில கடைசியில சமச்சோம்
சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. அவர் சொல்றார், எல்லா விதமான தர்மத்தையும் துறந்துட்டு என்னிடம் நீ சரணடைவாயாக. அப்படின்னா என்ன, அதுலயே சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதமான தர்மத்தையும் துறக்கணும், ஆனா ஒரே ஒரு தர்மத்தை தவிர, கிருஷ்ணர்கிட்ட சரணடைறத தவிர. அததான் அவர் செய்ய சொல்ற, எல்லா விதமான தர்மத்தையும் துறந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படின்னா, நம்ம இதர தர்மங்கள் பல்வேறு தர்மங்கள் இருக்கலாம், அந்த தர்மம் கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா, பல்வேறு தர்மங்கள், சத்திரிய தர்மா, பிராமண தர்மா, சூத்ர தர்மா, வைஷ்ய தர்மா, இந்த எல்லா தர்மத்தையும் திறந்துட்டு பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைய. கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த தர்மம். அந்த உயர்ந்த தர்மத்தை நம்ம கைவிடக்கூடாது. அந்த உயர்ந்த தர்மம் தான் ஆத்மானுடைய சொரூபம். முதல்ல சொன்னேன், ஜீவரோ சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்திய தாஸ், ஆத்மானுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்ணுது. அந்த சொரூபத்தை தாண்டி வேற என்னெல்லாம் தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் கைவிட சொல்லி பகவான் சொல்ற, எது உண்மையான தர்மமோ அதை நம்ம கைவிடக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுது, தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் நபை விது ரிஷயானபி தேவா அசித்த முக்கியா அசுரா மனுஷ குதோனு வித்யாதர சாரணாதயா. யமராஜர் சொல்றார், யமராஜர் அவருக்கு இன்னொரு பேர் தர்மராஜ். தர்மம்னா என்ன அப்படிங்கறத பத்தி அவர் பூர்ணமா அறிஞ்சவர். அவர் மகாஜனங்கள்ல ஒருத்தரா கருதப்படுறார். அவர் சொல்ற தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீத்தம். தர்மம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு பண்றது, அது ஒண்ணுதான் தர்மம். அந்த தர்மத்தை கைவிட சொல்லி பகவான் கிருஷ்ணன் சொல்லலாம், அந்த தர்மத்தை நம்ம பின்பற்றணும். அதை தவிர மக்கள் எதெல்லாம் தர்மம் நினைச்சுட்டு இருக்காங்களோ அது எல்லாம் வெறும் கற்பனையானது அல்லது தற்காலிகமானது. தற்காலிகமானது அல்லது கற்பனையானது அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும். இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா, உடல் சம்பந்தமா எதெல்லாம் தர்மமா இருக்கோ அந்த தர்மங்கள் எல்லாம் நம்ம கைவிட்டுறணும். ஆத்மா சம்பந்தமான ஆத்மாவினுடைய உண்மையான தர்மம் எதுவோ அதை நம்ம கடைபிடிக்கணும். உடல் சம்பந்தமா இருக்கக்கூடிய தர்மங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது வந்து நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அதை கைவிட சொல்லி பகவான் சொல்ல. ஆனா கிருஷ்ணருக்கு தொண்டு பண்றது அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய உண்மையான சொரூபம், ஆத்மாவினுடைய தர்மம், அதை நம்ம கடைபிடிக்கணும். அந்த தர்மத்தை எப்படி நிறைவேற்றுறது? கிருஷ்ணர் சொல்லிட்டார் சரணடையணும். சரணடைதுன்னா என்னன்னு தெரியணும் மக்களுக்கு. சரணடைறதுன்னா என்னன்னு தெரியாட்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரணடைதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இமாலயத்துக்கு போயிடணும், இல்லை எங்கேயோ ஒரு கோயிலில் போய் நம்மளும் வந்து காவி ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துக்கணும், அது மட்டும் கிடையாது. மானச தேஹோ கேஹோ ஜோகிச்சுமோ ஆர்பிலோ துவா பதோ நந்த கிஷோ. பக்தி நோட்டா பாடு. சரணடைது அப்படின்னா மனம் தேகம் ஆத்மா இது எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துது, அதுதான் சரணடைது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, இங்க நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாத் பகவத்கீதை உண்மை இருவில்ல அந்த சரண் ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். அதையும் படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அதுல ஸ்ரீல பிரபுபாத் தெரிவிக்கிறார் சரணடைதுனா என்ன அப்படிங்கறத பத்தி. அனுகூல்யச சங்கல்பா பிரதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ போக்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கற்பன்யா சத்விதா சரணாகதி. சரணாகதி அப்படின்னா ஆறு விஷயங்கள் அங்க பின்பற்றி ஆகணும். மக்கள் நிறைய பேர் சரணாகதி அப்படிங்கறது தப்பா புரிஞ்சுக்கிறான். சரணாகதி அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையையும் உன்னுடைய தற்போதைய நிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சரணாகதி வேறுபடும். இங்க அர்ஜுனனுக்கு சரணாகதி அப்படிங்கிறது சண்டையிடணும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, அது அர்ஜுனனுக்கு சரணாகதி. கிருஷ்ணர் சரண் ஸ்லோகத்தை சொல்ற, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட சரணடை அப்படிங்கிற அர்ஜுனன். அதுக்கப்புறம் சொன்னா கருஷ்யே வச்சனம் தவா, ஓ கிருஷ்ணா நீ என்ன சொன்னியோ அதை நான் செய்யறேங்கிறான். அப்படின்னா என்ன, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட முழுமையா சரணம் அடைஞ்சிட்டேங்கிறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சண்டை போடுறான். உடனே ஒருத்தர் நினைக்கலாம், என்னடா இது தர்மத்தை திறந்துட்டான்னு சொல்றான், சரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்றான், ஆனா சத்திரிய தர்மம் சண்டை போடுறது, அந்த தர்மத்தை அவன் கடைபிடிக்கிறானே அப்படின்னு முட்டாள்கள் நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அர்ஜுனன் சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்கல, ஒரு ஆத்ம தர்மம். பகவான் கிருஷ்ணருக்கு எது திருப்தி கொடுக்குமோ, கிருஷ்ண பக்திக்கு எது அனுகூலமானது, அனுகூல்ய சங்கல்பா பிரதிகூலேஷ வர்ஜனம், எது அனுகூலமானதோ கிருஷ்ண பக்திக்கு எது சாதகமா இருக்குமோ, கிருஷ்ணரை எது திருப்திப்படுத்துமோ, அந்த செய்யறதுதான் உண்மையான சரணாகதி. அர்ஜுனன் பகவத்கீதை மொத்தத்தையும் கேட்டுட்டு தன்னுடைய சத்திரிய தர்மத்தை பண்ணல, ஆத்ம தர்மம், ஆத்மானுடைய உண்மையான இயற்கை பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு பண்றது. கிருஷ்ணருக்காக சண்டையிட்டான் அர்ஜுனன், தன்னுடைய கடமைக்காக சண்டையிடலாம். அதனால நம்ம வந்து இத முறையா புரிஞ்சுக்கிறது அவசியம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எதை நம்மளும் நம்மளுடைய நிலையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுத்தணும். அனுகூலேஷ சங்கல்பா, எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானது அதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றணும். பிரதிகூலேஷ வர்ஜனம், எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பாதகமானது அதை நம்ம கைவிடணும். இதுக்கு ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல நமக்கு உதவி பண்றாங்க. எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதுன்னு சொல்லித்தராங்க, எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானது பாதகமானதுன்னு சொல்லித்தராங்க. நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாத் அவருடைய உபதேசாமிரதத்துல நமக்கு இதுக்கு வழிவகை கொடுக்கிறார். அவர் சொல்றார், ஆறு விஷயங்கள் பக்திக்கு பாதகமானது, ஆறு விஷயங்கள் பக்திக்கு சாதகமானது. பக்திக்கு சாதகமான ஆறு விஷயங்கள், பாதகமான ஆறு விஷயங்கள் யாரால சொல்ல முடியும்? நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஸ்லோகாவோட வேணும், பல முறை சொல்லி கொடுத்தோம், யாரால சொல்ல முடியும்? ஆறு, அட்லீஸ்ட் ஆறு பாதகமான விஷயங்கள் யாரால சொல்ல முடியும்? பாதகமான ஆறு விஷயங்கள், அத்தியாகாரா பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாகிரஹா ஜனசங்கஸ்ச லௌவ்யம் ச ஷட்பீர் பக்தி வினஷதி. அத்தியாகாரம், அளவுக்கு அதிகமா பொருள் சேர்க்கணும் அப்படின்னு ஆசை, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, இது பக்திக்கு பாதகமான அத்தியாகாரம். பிரயாசம், பேராசம், பிரயாசம், பிரஜல்பா தேவையில்லாத வெட்டி நாயம் பேசுறது, எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. மணிக்கணக்கில் அரசியலை பற்றி பேசுறது தேவையில்லாத விஷயங்கள், கிராமத்து கதை, கிராமிய கதை, ஊர் நாட்டில் என்னதான் நடக்குது, மணிக்கணக்கில் இதை பற்றி பேசுன்றது பிரஜல்பா. நியமாகிரகா, எதெல்லாம் வேதங்களில் நீதிகள்னு சொல்லப்பட்டிருக்கோ, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல சொல்லியிருக்கோ, அதை பின்பற்றாம இருக்கிறது. ஜனசங்கா, யாரெல்லாம் வந்து பௌதிகத்துல இந்த ஆன்மீகத்துல ஆர்வம் இல்லாம ஜட விஷயங்கள்ல ஆர்வத்தோட இருக்காங்களோ, அத்தகைய மகள் மக்களோட இருக்கக்கூடிய சங்கம். லவ்லியா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அடையணுங்கிற ஒரு தீவிரமான எண்ணம். சோ இந்த ஆர்வம் பக்திக்கு பாதகமான, பக்திக்கு அனுகூலமானது உற்சாகாத் நிச்சயாத் தைரியாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்க தியாகோ சுத்தோ விருத்தி ஷட்பீர் பக்தி பிரசித்தி. உற்சாக பக்தி தொண்டில முன்னேறணும்னா உற்சாகம் இருக்கணும், சும்மா அப்படியே அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், உற்சாகத்தோட கேட்கணும். ஹரிகதா நடக்கும்போது உற்சாகத்தோட கேட்கணும், ஹரிநாமம் சொல்லும்போது உற்சாகத்தோட இருக்கணும், அட்லீஸ்ட் உற்சாகத்தோட இருக்கிறது முயற்சி பண்ணணும். உற்சாகாத் நிச்சயாத், கண்டிப்பா எனக்கு வந்து இந்த பக்தி தொண்டுல நான் வந்து பலனை அடைவேன், நானும் ஒரு மகாத்மா ஆவேன் அப்படிங்கறதுல நம்பிக்கை இருக்கும். முதலே சொன்னேன், நம்ம எல்லாரும் மகாத்மா ஆகணும்னா அப்பா மகாத்மா ஆகிறதா அப்படின்னு இருக்கக்கூடாது. நிச்சயா நானும் பக்தி தொண்டுல உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை. தைரியா, தைரியாத் அப்படின்னா பொறுமை, பொறுமையும் வேணும். நான் பக்தி தொண்டுல தூய பக்தன் ஆகணும். நேத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா ஜெபம் பண்றேன், 10 வருஷமா ஜெபம் பண்றேன், இன்னும் நான் பக்தியான வரலையே அப்படின்னா அதுவும் கிடையாது, பொறுமை அவசியம். உற்சாகத்தோட இருக்கணும், அதே சமயத்துல பொறுமையும் அவசியம். பொறுமைனா நம்ம பாட்டுக்கு எதையுமே பண்ணாம சும்மா ஒரு சில சொல்லுவாங்க, கிருஷ்ணரா பார்த்து கொடுக்கும் பக்தி வரணும்னா தானா கூடுவாருங்க, அதுக்கு பேர் வந்து முட்டாள்தனம், பொறுமை கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு பொறுமை கிடையாது, நம்ம செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்கணும், அதே சமயத்துல பொறுமையோட காத்திருக்கணும். உற்சாக நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா, எதெல்லாம் பக்தி தொண்டுல செய்யணும்னு சொல்லப்படுதோ அதெல்லாம் செய்யணும், பொறுமையோட இருக்கணும், அதே சமயத்தை எதெல்லாம் செய்ய சொல்றோமோ அதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யணும். 16 மாலை ஜபம் பண்ணணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், 4 கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிக்கணும், 10 வைஷ்ணவர்களை சங்கத்துல ஈடுபடணும், கோயிலுக்கு வந்தோம்னா உற்சாகத்தோட சேவையில ஈடுபடணும். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தத்தத் கர்ம பிரவர்த்தனா. கோயிலுக்கு வந்தோம்னா பகவான் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்றது. சங்க தியாகா, மறுபடி முதல்ல அங்க என்ன சொன்னார், பக்திக்கு உபயோகம் இல்லாத பாதகமான விஷயங்கள்ல ஜனசங்கான்னு சொன்னார் ரூப கோஸ்வாமி. அதாவது ஜடவாதிகள் பௌதிகவாதிகளுடைய சங்கம், அதை வந்து பாதகமானதுன்னு சொன்னார். எங்க என்ன சொல்றார், அந்த ஜடவாதிகளுடைய சங்கத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு சாதகமா இருக்கும். சோ ரெண்டு இடத்துலயும் அது வலியுறுத்தப்படும். ஒரு இடத்துல சொல்றார் இது இந்த நபர்களுடைய சங்கம் உனக்கு தொந்தரவு கொடுக்குங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார் இந்த நபர்களுடைய சங்கத்தினை தவிர்த்த அப்படின்னா அது உனக்கு நல்லதா அமையுங்கிறார். சோ யாரெல்லாம் பக்தி தொண்டில் ஆர்வம் இல்லாம இருக்காங்களோ அத்தகைய நபர்களுடைய சங்கத்தை தவிர்க்க. சங்கத்தியாக சத்தோ விருத்தி பூர்வீக ஆச்சாரியர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுறது. நம்ம வந்து நம்மளா கற்பனை பண்ணி பக்தி தொண்டை பண்ணக்கூடாது. முன்னாடி ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அவர்களுடைய அடிச்சோடுகளை நம்ம வெற்றிகரமாக பின்பற்றணும். அவங்க சொல்லிக் கொடுத்ததன் பிரகாரம் நம்ம செயல்படணும். அப்போ நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும். பகவத்கீதை உண்மையர்களுக்கு சில பிரபாக்கி.